அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இப்போ கடந்த சில பாடங்களில் இந்த அபரோக்ஷ அனுபூதியினுடைய பாடத்திட்டத்திலே 92 ஸ்லோகங்கள் வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் கடந்த 90வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு பிராரப்த கர்ம பலன் ஞானியையும் விடுவதில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஆத்ம ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானிக்கு கூட பிராரப்த கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பிராரப்த கர்மாங்கிறது எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து பார்க்கும்போது அந்த ஞானி அடையக்கூடிய துன்பங்களும் சுகங்களும் அவர் அனுபவிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த உடல்லையே இல்லை, அவர் அந்த தூய அறிவாக மாறிவிட்டதுனால அந்த தெளிந்த ஞானத்தில் அவர் இருக்கிறார். அதனால் அவர் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அந்த தூய அறிவாகவே அந்த ஞானி இருக்கின்றார் என்பதாகவும் பார்த்தோம். அதாவது அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது அந்த சரீர அபிமானமே இல்லை அவருக்கு. எப்பொழுதும் அவர் தன்னை தன்னுணர்வை தெரிந்து கொண்டே இருக்கிறார். அந்த விழிப்புணர்வோடே இருந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு வேறாகவே அவர் இல்லை என்பதாக நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேறுங்கிற ஒரு விஷயமே அங்கே கிடையாது, இருப்பது ஒன்றே, அதுவே தூய அறிவு அப்படிங்கிற புரிதல் வரணும். அப்போ 92 என்ன சொன்னார்னா, அந்த முற்பிறவியில் செய்த கர்மத்தினால்தான் இந்த பிறவியிலே பிராரப்த கர்மாவாக அவருக்கு வந்திருக்கிறது. அப்போ ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன் அந்த ஞானிக்கு இனி பிறப்பு கிடையாது என்பதனாலே, முற்பிறவி என்றும் இல்லாது போய்விடுவதனாலே அவருக்கு பிராரப்த கர்மம் என்பதே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்தது 93 என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். ஸ்வப்ன தேகோ யதாத்யஸ்த ததைவாயம் ஹி தேகா அத்யஸ்தஸ்ய குதோ ஜன்ம ஜன்மாபாவே ஸ்திதிஹி குதஹா. 93 அதாவது கனவிலே காணுகின்ற உடல்கள் எல்லாமே கற்பனையாக உருவாக்கப்பட்டவைகள் தானே. அப்போ அவைகள் வந்து கனவுல உண்மையாக இருப்பது போலத்தானே நமக்கு தோன்றுறது. ஏன்னா கனவு காணும்போது இப்போ கனவுலே நிறைய உடல்கள் வருது. நம்முடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருது, ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு வருது. அப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, இந்த 93வது ஸ்லோகத்தில் கனவில் காணும் தேகங்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்டவைகள், எனவே அவைகள் பிறந்திருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அதுபோல இந்த விழிப்பு நிலை உடல்களும் கற்பனையாக உருவாக்கப்பட்டது என்று நினைப்பதால் அதற்கு பிறப்பு என்பதே கிடையாது. எனவே பிறப்பற்ற ஒன்றில் எப்படி பிராரப்தம் இருக்க முடியும் என்பதாக இந்த கேள்வியை கேட்டு நிறுத்துறார். இந்த 93 அத்தியஸ்தஸ்ய குதோ ஜன்ம ஜன்மாபாவே ஸ்திதிஹி குதகா, பிறப்பற்ற ஒன்றிலே எப்படி பிராரப்தம் இருக்க முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்றார். அப்ப நம்ம இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்ப கனவு காண்றோம் நம்ம, அந்த கனவுல நமக்கு நிறைய விவகாரங்கள் எல்லாம் வருது இல்லையா. அந்த கனவு நிலை பார்த்தீங்கன்னா உண்மையாவே இருக்குது. அந்த கனவு, அந்த கனவு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த கனவு விசேஷங்களை நம்ம அனுபவமாக்குறோம். அந்த நிலைப்பாட்டில் அந்த கனவு கண்டு முடிக்கிற வரைக்கும் நமக்கு அது சத்தியமாகவே தோணுது. உலகம் வந்து உண்மையாகவே இருப்பது போலவும், அந்த கனவு உலகத்திலே நாம் இருக்கிற மாதிரியும், அந்த விவகாரத்தில் நம்ம ஈடுபடுற மாதிரியும், நம்ம நண்பன் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த கனவுல ஒரு புலி நம்மளை துரத்துற மாதிரியும், பலவாறான கனவுகள், விதவிதமான கனவுகள் காண்றோம். ஆனால் அந்த கனவுகளில் பிறந்திருக்கின்ற விவரங்கள் யாவும் விவகாரங்கள் யாவும் உண்மை இல்லை இல்லையா. நம்ம கனவு கலைந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பொய் என்பதாக நமக்கு புரிய வருது. விழிப்பு நிலையில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம கண்ட கனவு வந்து உண்மை இல்லை, மனதின் வந்து கற்பனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அது வந்து பிறந்திருக்கிறது, அதில் இருக்கிற உடல்கள் எல்லாம் பிறந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கனவுல இருக்கக்கூடிய உடல்கள் எதுவும் பிறக்கவே இல்லை, அது ஒரு கற்பனை. அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய உடல்களும் கற்பனையாகத்தான் உருவாக்கப்பட்டது என்று நினைப்பதால் அதற்கு பிறப்பு என்பதே கிடையாது அப்படிங்கிறார். அப்ப இந்த புரிதல் மனதிற்கு வரணும். மனம் வந்து கனவுல காணுகின்ற உடலை எப்படி கற்பனைன்னு எப்ப தெரிஞ்சுக்குது? விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு, அடடா நான் கண்ட கனவுல இருக்கிற உடம்பெல்லாம் கற்பனை, அந்த கனவே கற்பனை அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்கு வருது இந்த மனசு. அப்ப கனவை வந்து உண்மையாக என்றைக்கும் பாவிக்காது. ஆனா இப்ப இதே மனசு என்ன பண்ணுது, இந்த விழிப்பு நிலை உலகத்தை உண்மையாக பாவிக்குது. இந்த உலகம் இருப்பதாகவும் இந்த உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மனதிற்கு வந்து என்ன கொடுக்கணும், ஒரு புரிதல் கொடுக்கணும். எப்படி கனவு நிலையில வந்து நீ காணுகின்ற உலகம் எல்லாம் கற்பனையாகவும் பொய்யாகவும் இருக்கின்றதோ, அது போல இந்த விழிப்பு நிலை உலகமும் கற்பனை தானப்பா, பொய்யா தான் இருக்குது, இது எப்படி நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னா, இதற்கு புத்திசாலித்தனமாக நம்ம யுக்திபூர்வமாக இங்கு விசாரம் செய்து பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரத்துல சொல்லுது. அதைத்தான் இங்க ஆதிசங்கரர் சுட்டி காட்டுறார். அப்ப இப்ப நாம எப்படி இந்த விழிப்பு நிலை உலகம் வந்து தோற்றமாக இருக்க முடியும், பொய்யாக இருக்க முடியும், கற்பனையாக இருக்க முடியும், அது எனக்கு புரியலைங்களே. ஏன்னா நான் ரொம்ப லைவா இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்றேன், இது எப்படி நீங்க பொய்யின்னு சொல்றீங்க, கற்பனைன்னு சொல்றீங்க, நம்ம மனசு கேட்குது, துடிக்குது. ஆனா இதே விஷயம்தான் கனவுல நடக்குது. ஆனா அங்க நம்ம கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கனவு நிலையில இந்த மாதிரி உலகத்தை, பொய்யான உலகத்தை உண்மையாக பாவிக்கின்ற அந்த மனதிற்கு அதை விசாரித்து அறியக்கூடிய அந்த புத்தி சக்தி, அந்த பகுத்தறிவு அங்கே வேலை செய்யலை. எங்க? கனவு நிலையில. கனவு நிலை வந்து எப்படி ஓடுதோ அப்படியே அந்த படத்தை பார்க்க வேண்டியதுதான். அந்த கனவு விஷயத்துல எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம அப்படியே அந்த கனவு விஷயத்த கற்பனையா ஓடுதா நிஜமா ஓடுதான்னு ஒண்ணுமே தெரியாம அந்த விஷயத்துல நம்ம ஈடுபட்டு கொண்டிருப்போம். விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நமக்கு அது முழுக்க முழுக்க கற்பனை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தெளிவா வந்துடுவோம். அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி தெளிவா வர்றதுக்கு நம்ம இங்க என்ன முடிவு எடுக்கணும், விசாரம் செய்து பார்க்கணும். மனதளவுல நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத விசாரம் செய்து பார்க்கணும். அப்படி விசாரம் செய்து பார்த்தால்தான் அது நம்ம ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த கனவு நிலை எப்படி கற்பனைங்கிறத நம்ம விழிப்பு நிலையில புரிந்து கொள்கிறோமோ, அந்த மாதிரி இந்த விழிப்பு நிலை உலகமோ பொய்யுங்கிறது எப்ப நம்ம மனதிற்கு புரியுதல் வரும் அப்படின்னா, இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்களை படிக்கும்போது தான் அந்த மனதிற்கு வந்து ஒரு புரிதலும் தெளிவு வரும். அப்போ அந்த புரிதலும் தெளிவும் மனதிற்கு வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். எங்கெங்கே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம அஜ்ஞானத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மனதிற்கு தெளிவு கொடுத்து அதை வந்து ஆதாரப்பூர்வமாக மனதிற்கு நிரூபிக்கணும். சும்மா வந்து ஒரு கற்பனையாக வெள்ளை காக்கா பறக்குது, வெள்ளை யானை இருக்குதுங்கிற மாதிரிலாம் சொன்னால் மனசு ஏற்றுக்காது. அது ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்கிறவங்க வந்து எதையுமே அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த ஞான பாதையில் வரைகிறவர்களுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கலன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஞான பாதையில் வர்றவங்களை எல்லாருமே நம்ம வந்து புத்திசாலிகளாக தான் பார்க்குறோம். ஏன்னா இங்கே அஜ்ஞானிகளெல்லாம் வர முடியாது. இங்கே மோட்சத்தின் மீது ஆசை உள்ள முமுட்சு ஒவ்வொருத்தனும் தன்னை அறிய வேண்டும் என்ற தீவிர ஆசையினாலையும் அதிவேக துடிப்புனாலையும் இங்கே வரான். அப்போ அப்படி வர்ற ஒரு முமுட்சுக்கும் சரியான புரிதலை நம்ம சரியானபடி விளக்கல அப்படின்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு புரிதல் சரியானபடி கொடுக்க வேண்டும் என்பதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த வேதத்தின் அடிப்படையிலேயே இங்கு எடுத்து விளக்கம் கொடுக்குது. அப்போ அந்த விளக்கத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கான ஆதாரங்களையும் நிரூபிக்குது. அப்படி நிரூபிக்கும் போது தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விழிப்பு நிலையும் கனவு நிலையும் எப்படி கற்பனை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஓமானங்கள் எல்லாம் கொடுத்தோம். இப்போ அந்த மூன்று அவஸ்தாத்திரைய சாட்சியா இந்த ஆன்மா இருந்து கொண்டு ஒவ்வொன்றிலையும் அதுதான் எல்லாவற்றிலும் அனுபவம் ஆகி கொண்டிருக்கிறதே தவிர, வந்து போகின்ற இந்த மூன்று அவஸ்தைகளும் உண்மை இல்லை, இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள் அப்படிங்கிற புரிதலுக்குள்ள நம்ம வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி நீங்க இந்த பாடத்திட்டங்களை ரொம்ப ஆழமாக கவனித்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது மட்டும்தான் அந்த ஞானத்தினாலே நம்ம அந்த அறிவாக இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிய வரும். இங்கே மனங்கிறது ஒன்று இல்லை, அந்த தூய ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது, அதுவே எல்லாமாக இருக்கிறதுங்கிறதும் தெளிவாகும். அந்த நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு இங்க நான் ஒருத்தன் இல்லை, என்னுடைய தனித்துவத்தை நான் இழந்து விடுகிறேன். அப்ப அதை தான் நான் கடந்த பாடத்துல உங்களை சுட்டி காட்டினேன். இங்க நானுங்கிற தனித்துவத்தை நம்ம இழந்து விடும்போது மட்டும்தான் அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க முடியும். நானுங்கிற அகங்காரத்துல நம்ம தனித்துவமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் மீதையும் மனதின் மீதும் அபிமானம் வைத்துக் கொண்டு அதற்கான சாதனைகள் நம்ம எது செய்தாலும் அந்த தூய அறிவாக நம்ம மாற முடியாது. அப்போ அதனால தூய அறிவுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த ஆன்மாவிற்கு இங்கு எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம்பிரகாச அறிவாய் இருக்கிறது. சூரியனுக்கு எப்படி வெளியிருந்து ஒரு வெளிச்சத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இல்லையோ, அதுபோல அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிற்கு வெளியிருந்து எந்த ஒரு புற அறிவும் கொடுக்க வேண்டியதே கிடையாது. அப்ப நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பாடத்திட்டங்கள் மூலமா அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது அறிவு புகட்டுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள் மூலமா மனதினுடைய அறியாமைகளை தான் நீக்கிறோம். இந்த பாடத்திட்டம் எதற்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்னடா ஆன்மாவை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறாங்க, அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, புறத்துல இருந்து எதையுமே கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு உங்க உட்காந்து மணிக்கணக்கில் பாடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க பாடம் எடுக்கிறது ஆன்மாவுக்கு கிடையாது, மனசுக்கு. ஏன்னா மனம் அஜ்ஞானத்தினால சிக்கிக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பயிற்சியில சிக்கிக்கிட்டு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஜபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு போதனையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மனதிற்கு ஒரு தெளிந்த அறிவை கொடுக்கணும், அதை சுட்டி காட்டி இதுதான் உண்மை நிலை, நீ அஜ்ஞானத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ இந்த மனம் அல்ல, உடல் அல்ல, நீ அந்த தூய அறிவு அப்படிங்கறத அதுக்கு புரிய வச்சிட்டோம்னா மனம் தன் அஜ்ஞானத்தை இழந்து விடுகிறது, தன்னுடைய அறியாமையை இழந்து விடுகிறது. அப்படி தன்னுடைய அறியாமையை இழந்த மனசு மட்டும்தான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். ஆனா அதை புரிந்து கொள்ளாம இந்த மனம் வந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு அதை சத்தியமாக பாவித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அது உலக விவகாரங்கள்லயே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும். ஏன்னா இந்த உலகம் அதற்கு உண்மை மாதிரி தெரியும். அப்ப அதனால இந்த உண்மையான விஷயங்களை சத்தியமா புடிச்சுக்கிட்டு அதுல விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டு சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதுல சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது அடுத்த பிறவிக்கு தயாராகிடும். ஏன்னா அப்படிதான் வாழ்ந்து வாழ்ந்து புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படிங்கிற பிறப்பு இறப்புக்குள்ள நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோங்கிறத சாஸ்திரம் தெளிவுபடுத்தி காட்டுது. அதனால ஏமாந்துடாதீங்க, ஏன்னா இந்த பிறவி கிடைக்கிறது கஷ்டம், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுது. அப்ப நாம இந்த மனித பிறவியில மட்டும்தான் இது போன்ற விசாரணையெல்லாம் ஈடுபட முடியும், வேற எந்த பிறவிலையும் இந்த மாதிரி விசாரணைக்குள்ள நம்ம ஈடுபட முடியாது. அப்ப அரிதான இந்த மனித பிறவியை நம்ம சரியானபடி பயன்படுத்தி அந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னா, அந்த ஆன்மாவின் தூய அறிவு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை. அது வருவதற்காக இங்க ஒன்றும் நம்ம கற்றுக்கொள்வதில்லை, எந்த பயிற்சிகளும் செய்வதில்லை. மனதை வந்து அந்த அறிவுத்தன்மைக்கு உயர்த்துறோம் அவ்வளவுதான். ஏன்னா அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மனதை வந்து அந்த அறிவாக நம்ம சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான். சுட்டி காட்டின பிறகு அங்க மனசு அந்த அறிவின் அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கிச்சுன்னா, ஓ நான் இந்த மூலத்திலிருந்து தான் வந்தனா, இது தெரியாம நான் இத்தனை நாள் நான் தனித்துவப்படுத்தி கொண்டு வாழ்ந்தனா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அடுத்த வினாடி அதை தன்னை முழுமையாக அந்த அறிவிடம் ஒப்படைத்து விட்டு தன்னை இழந்து விடுகின்ற நிலைப்பாடு தான் இங்க நம்ம செய்ய வேண்டியது, வேற ஒண்ணும் இல்லை. இதை வந்து பக்தியில நம்ம சரணாகதி அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பக்தியினுடைய சரணாகதிக்கும் இந்த ஞானத்தினுடைய சரணாகதிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், இருந்தாலும் இப்ப புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். இப்போ பக்தியில சரணாகதிங்கிறது என்னன்னா, இறைவன் எனக்கு வேறாக இருக்கிறான், நான் அவனுக்கு தாசன் அப்படிங்கிற சரியை நிலை சரணாகதி. அப்போ சரியை நிலை சரணாகதிங்கிறது எப்படின்னா, இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் மனசுக்கு. மனசு வந்து அப்பயும் இருமைகளில் தான் இருக்கும், இறைவன் வேறாக இருக்கிறான், நான் அவனுக்கு தாசனாக இருக்கின்றேன், ஆக என்னுடைய பணிவு என்னுடைய இதெல்லாம் என்ன, அந்த இறைவனுக்காக நான் என்னை ஒப்படைத்து என்ன சேவைகள் வேணா அவனுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த இறைவனை நேசிக்கக்கூடிய அடியார்கள் மீது அன்பு செலுத்தும். அப்போ அந்த அடியார்களுக்கு தொண்டருக்கு தொண்டராய் நான் காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடை சரியை நிலையாக சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அந்த நிலை தேவை, ஏன்னா ஆரம்ப நிலை சாதகனுக்கு அந்த நிலை தேவை. காரணம் என்ன, அவன் எடுத்த உடனே ஞான நிலைக்கு வர முடியாது, ஃபஸ்ட்டு ஒரு பணிவு வரணும். மனதும் வந்து அகங்காரத்தில் இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு அடக்கம் ஒரு பணிவு வந்தால்தான் அது அடுத்த மேல்நிலைக்கு பயணம் பண்ண முடியும். நானே பெரிய ஆளுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு வந்து அந்த பணிவு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது உயர்நிலைக்கு வரவே முடியாது. அப்போ யார் ஒருத்தர் உயர்நிலைக்கு வர வேண்டுமோ முதல்ல அவருக்கு பணிவு வர வேண்டும். அந்த பணிவு வரும்போது தான் உயர்ந்த நிலைக்கு நம்ம வர முடியும். அதற்காக சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, சரியை நிலையை முதல்ல கொடுக்குது. அப்போ அந்த சரியை நிலையில நம்ம உலகத்துக்கு சேவை செய்கிற மாதிரியும் உபகாரங்களில் ஈடுபடுவது மாதிரியும் இறைவனை வழிபடுகின்ற தொண்டர்களுக்கு அன்னதானம் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் எதுக்குன்னா ஒரு தொண்டாக பண்ணுறது. ஆனா இங்க நம்ம மேல்நிலைக்கு வரணும், அந்த தொண்டிலேயே மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சரியை நிலையிலேயே சிக்கிக்கிட்டு இன்னும் நாலு பேருக்கு உதவி செய்யறது அன்னதானம் பண்றதே நமக்கு ஆனந்தம், அதுவே நமக்கு மோட்சத்தி வழி அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வெறும் அன்னதானத்திலேயே நம்ம மோட்சத்தை அடைஞ்சிட முடியுமா? இன்னொருத்தர் சோறு போடுறதுனால நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? இப்போ மோட்சம்னா என்னங்கிற புரிதல் வரணும், ஞானம் தான் அதனுடைய இறுதி இலக்கு. அப்ப அந்த ஞானத்தை அடைவதற்கான தகுதி யாருக்கு வரணும்? மனதிற்கு தான் வரணும். மற்றபடி வேற எந்த உடலுக்கும் அந்த தகுதி வராது. மனித உடலுக்கு கூட அது மனம் லிஃப்ட் ஆனா தான் வரும். ஏன்னா உடல் மனித உடல்ல இருப்பான், ஆனா மனம் மிருக மனமா இருந்தா எப்படி அவன் மனிதனாக இருந்து மேல்நிலைக்கு வர முடியும்? அப்ப அப்படி இருக்கிறவங்களும் வர முடியாது. அப்ப மன தூய்மை தான் இங்க முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப மனத்திற்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெரு அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் நமக்கு சுட்டி காட்டுதான் இல்லையா? இப்போ மனதில மாசற்றவனுக்கு தான் எல்லா அறங்களிலும் மிக உயர்ந்த அறமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த தர்மம் அந்த அறம் என்பது எது? அந்த ஆன்மாவை தான் அங்கே சுட்டி காட்டுது, அந்த தூய அறிவை தான் அதை சுட்டி காட்டுது. அப்போ அந்த நிலையை தான் நம்ம வந்து தர்மம் அறம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும்போது சாஸ்திரத்தினுடைய முதல் பாடங்கள் எல்லாம் நம்ம விளக்கும் போது வேதத்தினுடைய மகா வாக்கியம் எல்லாம் கூட நம்ம சொன்னோம், சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வில்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபனிஷத் வார்த்தையை எடுத்து தான் நம்முடைய பாரத தேசத்தில் தேசிய கொடியில் நம்முடைய எம்பளம் இருக்கு இல்லையா, நான்கு தலை பொருத்திய சிங்கத்தில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது வந்து உபனிஷத்து வார்த்தை, உபனிஷத்துலேருந்து எடுத்து போடப்பட்டது. அன்றைய காலகட்டங்களில் அத்தனை பேரும் சாஸ்திரங்களை படித்து நல்ல ஒரு தெளிந்த அறிவில் இருந்ததுனால அதை எடுத்து நம்முடைய பாரத தேசத்தினுடைய சின்னத்தில் போட்டாங்க. பட் இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி பாடங்களெல்லாம் படிக்கிறது இல்லைங்கிறதுனால அதனுடைய அர்த்தமே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதுதான் விஷயம். ஆனால் நம்ம அதெல்லாம் புரிந்து கொண்டு பயணம் பண்ணணுங்கிறது தான் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். அதனால் இங்கே ஒரு சின்ன விஷயமா தெரிகிறது என்னன்னா, மனசு வந்து அறியாமல் இருக்கு, அந்த மனசு கனவு காணுது. அந்த கனவுல எப்படி எல்லாவற்றையும் உண்மையாக நம்புதோ அது மாதிரி இந்த நனவு உலகத்தையும் உண்மையாக நம்புது. இந்த கனவு உலகமும் நனவு உலகமும் மித்தியா என்று யாருக்கு புரியுதோ அவர்கள் தான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அதைத்தான் இங்கே மகான்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி கொண்டே வருகிறார்கள். அது இந்த 93 ஆதிசங்கரர் சொல்றார், இந்த ஸ்லோகம் 93. அடுத்தது 94, உபாதானம் பிரபஞ்சசிய மிருத் பாண்டஸ்யேவ கத்தியதே அஞ்ஞானம் சைவ வேதாந்த தைஸ்தஸ்மின் நஷ்டே க்வ விஸ்வதா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 94 ஸ்லோகத்திலே இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு உபாதான காரணமாக இருப்பதை ஞானி அழித்து விட்டான் அப்படிங்கிறார். எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இப்ப பானைக்கு களிமண் உபாதான காரணமாக இருப்பதை போன்ற அந்த உபாதான காரணத்தை அழித்து விட்டால் காரியமான பிரபஞ்சமும் இல்லாது போய்விடும். அப்போ ஆத்மாவை பற்றிய அறியாமையே இந்த உபாதான காரணம் என்று வேதாந்ததிகளால் உரக்க சொல்லப்படுவதனாலே அந்த அஞ்ஞானம் அழிந்து விட்டால் உலகமும் அழிந்து விடுங்கிறார். அதாவது ஜகத்திற்கு உபாதான காரணமாக எது இல்லை? அந்த பிரம்மம் இல்லை. ஆனால் எது உபாதான காரணமாக இப்ப நம்ம இடத்துல இருக்கிறதுன்னா அஞ்ஞானம் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்த அவரு நமக்கு எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, இப்ப இந்த ஜகம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்முடைய மனசு தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கு. ஜகம்னா இந்த உலகம், இந்த உலகத்தை மனசுதான் கற்பனை பண்ணிட்டு இருக்கு. பிரம்மனுக்கு அப்படி ஒரு இரண்டாவது பொருளே கிடையாது. பரமனுக்கு தனக்கு வேறாக இன்னொரு பொருளே இல்லை. அவன் அப்படிப்பட்ட ஒரு பொருளை அவன் பார்க்கவே இல்லை. பரமன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட பரமன் இடத்துல இன்னொன்று இருந்தா தானே அவன் உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து இங்க பேசுறதுக்கு. அதனால அந்த சப்ஜெக்ட் பரமனை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்ப நமக்கு தான் என்ன பண்றோம், மனதுல நம்ம வந்து இந்த மாதிரி உலக விவகாரங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை விரிச்சிட்டோம். நம்முடைய மனம்தான் இந்த உலகத்தை விரிச்சு பார்க்குது. அப்ப இந்த உலகத்தை விரிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்கறோமோ அதெல்லாம் மனதுக்குள்ளேயே இருக்கு. இப்ப நீங்க இந்த பிரமாண்ட கேலக்சியை பார்த்தீங்கன்னாலே சூரிய மண்டலம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், கேலக்சியில அந்த சூரிய மண்டலத்துல சுத்தி இருக்கக்கூடிய கோள்கள் முதல் கொண்டு பூமியும் அந்த பூமியில் உள்ள எண்ணற்ற ஜீவராசிகளும் அடக்கம் தானே. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் மனதின் கற்பிதம். அப்ப எப்படி இது உண்டாயிடுச்சு? பானைக்கு களிமண் உபாதான காரணமாக இருப்பது போல. ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னா என்னங்கிறத படிச்சுட்டோம். இப்ப புதுசு புதுசா நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா உபாதான காரணம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பானை உருவாவதற்கான ஆதாரம் தான் உபாதான காரணம். அப்ப பானை உண்டாவதற்கான ஆதாரம் எது? மண். அப்ப மண்ண உபாதான காரணம். அப்ப அந்த மண்ணினால் பானை உண்டாகி விட்டது இல்லையா? அப்ப இந்த உபாதான காரணம் என்னவா ஆயிடுச்சு? ஒரு காரியத்துல பானை வந்து விட்டது, அந்த காரணத்திலிருந்து ஒரு காரியம் வந்து விட்டது. அப்ப உபாதான காரணமாகிய மண்ணிடமிருந்து பானை என்கிற காரியம் வந்து விட்டது. ஆனா என்ன வித்தியாசம்னா, அந்த மண்ணிடமிருந்து பானை தானாகவே வந்ததா? அப்படி வர முடியாது. அப்ப அங்க என்ன தேவைப்படுதுன்னா, மண்ணிடமிருந்து பானை வர வேண்டும் என்றால் அதன் நிமித்தம் ஒரு நிமித்த காரணமாக குயவன் வந்தாக வேண்டும். அப்போ அந்த பானையை உண்டாக்குவதன் நிமித்தம் ஒரு குயவன் அங்கு வருகிறான், அவன் தான் அந்த மண்ணை எடுத்து பானையை உண்டாக்குகின்றான். அப்போ அங்க என்ன தேவைப்படுது, ஒரு பானை வரணும்னா ஒரு உபாதான காரணமும் தேவைப்படுது, ஒரு நிமித்த காரணமும் தேவைப்படுது. அப்போதான் அந்த காரியம் கண்ணில் பார்க்க முடியும், நடக்கும், அந்த காரியம் நடக்கும். அப்போ பானைங்கிற ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உபாதான காரணமாகிய மண்ணும் இருக்க வேண்டும், நிமித்த காரணமாகிய குயவனும் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அங்கு பானை என்ற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும், அனுபவத்துக்கு கிடைக்கும். ஆனா இப்போ இங்க பரமனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம பார்க்கிற இந்த உலகம் இருக்கு இல்லையா, இதன் நிமித்தம் யார், இந்த உலகத்தை யார் உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, பரமன் மட்டும்தான் இருக்கிறான், இரண்டாவது வஸ்து இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நமக்கு சந்தேகம் வரும், எங்க பரமன் மட்டும்தான் இருக்கிறான், அப்ப இந்த உலகத்தை படைத்தவன் பரமன்னா அப்ப அந்த படைப்பாளி வந்து இன்னொருத்தர் இருக்கணுமில்ல, அது பரமனே படைச்சானா அல்லது பரமனே உலகமாக மாறிவிட்டானா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய பேர் எழுப்பும் போது, இதை ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய காரண காரியங்களை விசாரணை செய்யக்கூடிய பூர்வ மீமாம்சகர்கள் வந்து கேள்வி மேல கேள்வி எழுப்புவார்கள், அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்றது நம்முடைய சாஸ்திரம், அதுல நம்முடைய ரிஷிகள் எல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, சனாதன தர்மத்தின் வழிவந்த ரிஷிகள், இப்ப நீங்க பானை செய்யறதுக்கு வேணா உபாதான காரணம் மண்ணும் வேணும், அதன் நிமித்தமாக நிமித்த காரணமாகிய குயவனும் வேணும், அப்பதான் பானை வரும்பா. ஆனா இந்த உலகம் என்பது உண்டாகுவதற்கு இங்க நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்றே, அதுவே பரமன். ஏன்னா பரமன் இருப்பதனால்தான் இந்த உலகமே இருக்குது. ஆனா இந்த உலகத்தை அவன் படைக்கவில்லை, அவனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கின்ற மாயா சக்தியினால் இந்த உலகம் இருப்பது போல தோன்றுகிறதே தவிர இந்த உலகம் வந்து படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத இங்க நம்முடைய சனாதன தர்மத்துல நம்முடைய சாஸ்திரம் ஆணித்தரமாக எடுத்து உபதேசிக்குது. அப்ப இந்த இடத்துல நாம இத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அப்ப இந்த படைப்பு எப்படி நடந்ததுங்க, பரமன் படைக்கவே இல்லைன்னா இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை நான் பாக்குறேன், அப்ப இந்த படைப்பு எப்படிங்க நடந்தது அப்படின்னா, இங்க எப்படி நடந்ததுன்னா, அந்த மனம் கற்பித்து கொண்ட கற்பனையே நம்முடைய மனதின் அஜ்ஞானமாக விரிந்து விட்டது. அதுதான் அவ்யக்த நிலை, அறியாமை நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மனம் ஏற்றி வைத்து கொண்ட தவறான புரிதல்கள், கயிற்றின் மீது பாம்பை பார்த்த ஒரு தவறினாலே அந்த இடத்துல பாம்பு தான் இருக்கு அப்படின்னு சாதிப்பது போல, இங்கு பரமன் இருப்பதை தெரியாமல் இந்த மனசு இந்த உலகம் இருப்பதாக கற்பித்து கொண்டு இந்த உலகம் மட்டும்தான் இருக்கிறது, உலகம் மட்டும்தான் இருக்கிறதுன்னு எங்கேயோ தேடுது, பரமனை தேடுது. பரமனை தேடுறதுக்காக பல பயிற்சிகளை செய்து முயற்சிகளை செய்து, காரணம் என்ன, அந்த கயிற்றுல பாம்பை பார்த்தவ பாம்பை எப்படி அங்கிருந்து விரட்டுறது, குச்சி எடுங்க லைட்டை கொண்டு வாங்க அது பக்கத்துல போய் பாக்குறேங்கிற பதறான் இல்லையா, அது மாதிரி இங்க இந்த மனசு உலகத்தை உண்டாக்கிட்டு இந்த உலக விவகாரங்கள்ல பதறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும், அந்த கயிற்றில் இருக்கக்கூடிய பாம்பை நம்ம நீக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ஞானம் வரணும் இல்ல, யாருக்கு ஞானம் வரணும், அதை பாம்பாக பார்த்து பயந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு ஞானம் வரணும், அந்த ஞானம் தான் புரிதல். அவனுக்கு அந்த புரிதலை எப்படி கொடுக்கணும், அந்த இடத்துல நாம இருங்க பயப்படாதீங்க அது பாம்புன்னு நீங்க சொல்றீங்களா, எதுக்கு நம்ம ஒரு டார்ச் லைட்டை போட்டு பார்த்துடலாம் இருங்கன்ட்டு போய் ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டார்ச் லைட் அது மேல போட்ட உடனே அது பாம்பு இல்ல கயிறு தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றோம். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு ஒளி கிடைச்ச உடனே அந்த மங்கிய வெளிச்சத்துல பாம்பு மாதிரி இருந்தது ஒரு கயிறு தான் அப்படி சுருண்டு படுத்து பாம்பு மாதிரி காட்சி ஆயிருக்கு, அதனால மனசு பதறது பயப்படுது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அந்த மனசு கொடுத்த உடனே இப்ப அந்த மனசு புரிஞ்சுக்கிட்டங்க அந்த பாம்பு இல்ல அது கயிறு தான் அப்படின்னு தைரியமா இனிமேல் அந்த இடத்த அது கிராஸ் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்த தைரியமாக கிராஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவனுக்கு வந்துடுது அந்த பயந்த மனிதனுக்கு. அது மாதிரி இங்கேயும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்தை உண்மையாக பாவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அப்ப இந்த பாவித்து கொண்டிருக்கிற நம்முடைய அஜ்ஞான மனிதனுக்கு, எப்படி கயிற்றை பாம்பாக பார்த்து பயந்து கொண்டிருக்கின்ற அஜ்ஞான மனிதனுக்கு புற வெளிச்சத்தின் வாயிலாக அந்த டார்ச் லைட்டினுடைய ஒளியிலே அது கயிறல்ல பாம்பு தான் என்று நம்ம காட்டி கொடுத்தோமோ, அதுபோல இங்கே பரமனை தெரியாமல் உலகமே உண்மை என்று பாவித்து கொண்டிருக்கின்ற அஜ்ஞான மனிதர்களுக்கு இந்த அப்பான அறிவு ஒளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் எடுத்து இந்த மனசுக்கு கொடுக்குறோம். அறிவை வந்து யாருக்கு கொடுக்குறோம், இந்த மனதுக்கு தான் புரிதல் கொடுக்குறோம், ஆன்மாவுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அப்ப மனதிற்கு எடுத்து பாருப்பா, நீ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இந்த உலகத்தை வந்து நீ உலகம் உண்மைங்கிறதாக பாக்குற. கனவுல நீ கண்ட உலகம் உண்மையா? அங்க படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உண்மையா? அங்க யாரெல்லாம் பெத்து எடுத்தாங்க அந்த மனிதர்களை? அங்க பிறப்பு இறப்புங்கிற சம்பவத்தை நீ எப்படி பார்த்த அப்படின்னு நம்ம கேட்கும், எந்த சம்பவம் உண்மை இல்லைங்க, அது வந்து கனவு தான், கற்பனை தான் அப்படின்னு எப்ப சொல்றோம்? விழிப்பு நிலைக்கு வந்த உடனே சொல்றோம். அது மாதிரி இந்த விழிப்பு நிலையில பார்த்த உடனே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க என்ன பெத்தாங்க, அவங்க அவங்கள பெத்தாங்க, அவன் அப்படி பிறந்தான், இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த விவகாரங்களில் பார்க்குறோம். எல்லாம் நமக்கு உண்மையா தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்ம இடத்துல இல்லாமல் போகுதே, அது மரணத்துல போக வேண்டாம், மரணம் வரைக்கும் போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம அப்படி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது இறந்த பிறகு நடக்கிற விஷயத்தை இப்ப எப்படிங்க பேசுறீங்க? செத்த பிறகு இந்த உலகம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, நான் உங்க வார்த்தையை எப்படிங்க நம்புவேன், என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதனால அவங்க கிட்ட வந்து செத்த பிறகு இந்த உலகம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ செத்து பாத்தியா, இந்த உலகம் இல்லாம போனத, அதனால நீ எப்படி இந்த கதையை விடுற, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப அது நடக்கக்கூடிய காரியமா? ரெண்டு பேரும் செத்த பிறகு ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய போறது இல்லை. அப்ப அப்படி ஒரு விளக்கத்தை சாஸ்திரம் கொடுத்தா யாராவது ஏத்துக்குவோமா? புத்திசாலி அவனால் ஏத்துக்குவானா? முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவோம். அப்ப அதனால நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேண்டாப்பா நீ ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆக, சாகலாம் வேண்டாம், நீ ஆழ்ந்த உறக்கத்துல போறிய இல்லையா, உனக்கு மூன்று அனுபவங்கள் ஏற்படுது, விழிப்பு நிலை அனுபவம், கனவு நிலை அனுபவம், ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம். மூன்று அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் நடக்குது. கனவு நிலை உலகத்தை நீ எப்பொழுது பொய் என்று தெரிந்து கொண்டாய்? விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே பொய் என்று தெரிந்து கொண்டாய். அப்ப விழிப்பு நிலை உலகத்தை எப்பொழுது நீ பொய் என்று தெரிந்து கொள்வாய் அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கு எவிடன்ஸ் கனவும் இருக்குது, ஆழ்ந்த உறக்கமும் இருக்கு. ஏன்னா நம்ம கனவு உலகத்துல போன உடனே அங்க நாம வந்து வேற உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகத்துல இல்ல, இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னு அங்க சொல்ல முடியாது. அப்புறம் நான் தமிழ் மொழி தான் பேசுறவனா அங்க சொல்ல முடியாது. அங்க வந்து மொழி, இனம், மதம், கலாச்சாரம் அனைத்தையும் கடந்து அந்த கனவு உலகத்தை நம்ம அனுபவமாக்குறோம். அது ஒரு தனி உலகம். சரி, அது கற்பனையாவே இருக்கட்டும். தூக்கத்துல போகும்போது கனவு உலகமும் இல்லை, நனவு உலகமும் இல்லை, நானே இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நம்ம சொல்றோம், சரி அப்ப விழிப்பு நிலை உலகத்தை நீ உண்மை என்று நினைத்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில மரணம் வேண்டாம், ஆழ்ந்த உறக்கமே உனக்கு இந்த உலகத்தை இல்லாம பண்ணிடுதல்லப்பா, அப்ப நீ எங்க போன? நீ இருந்துருக்கணும் இல்லை, நீ இருந்தா தானே அந்த இதெல்லாம் பார்க்க முடியும். அப்ப நீ எங்க போனேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன? அந்த இடத்துல மனசு இல்லை. மனசு இல்லாம அந்த மனசு ஒடுங்கிடுது இல்லை, அதனுடைய மூலத்திலேயே போய் ஒடுங்குது, காரணத்தேகத்துல போய் மனசு ஒடுங்குது. அதுதான் அவ்யக்த நிலைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆழமா கவனிச்சோம்னா, இந்த பிரபஞ்ச படைப்பை சொல்லுது. அந்த பிரபஞ்ச படைப்பு உன்னுடைய மனதிலே நடக்குதுங்குது. இது எத்தனை பேரால ஏத்துக்க முடியும்? அது எப்படி எக்ஸ்பிளைன் கொடுக்குதுன்னா, உன்னுடைய மனதிலே நடக்குது அப்படிங்கிறத. இப்ப பிரபஞ்ச படைப்பை வந்து புருஷன், பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மூன்று குணங்கள், சத்துவம், ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணங்கள் வழியாக இந்த மனம் விரிந்து இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை படைக்குது. அப்போ இந்த பிரபஞ்ச படைப்புக்கு உண்டான புருஷன் தான் நீ, நீயே அந்த புருஷன். அப்ப நான் எப்படிப்பட்ட புருஷன்? அந்த தூய அறிவு, ஆன்மா. அப்ப அப்படிப்பட்ட நான் என்னுடைய அதிஷ்டானத்திலே என்ன நடக்குது? பிரகிருதியை உருவாக்குவதற்காக மூன்று அவஸ்தைகளை நான் அனுபவமாக்குறேன். ஆன்மாவின் அதிஷ்டானத்தில் மூன்று அவஸ்தைகள் அனுபவமாகுது. அதில் விழிப்பு நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு, கனவு நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மூன்று அனுபவங்களும் மாறி மாறி நமக்கு அனுதினமும் நடந்தாலும் இந்த மூன்றுக்கும் சாட்சியாக அந்த ஆன்மாவாக, அறிவாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த தூய அறிவாக இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே தெரியுது. கனவு கண்ட பிறகு கூட நான் விழிப்பு நிலையில வந்த உடனே நான் என்ன சொல்றேன், இந்த கனவுல புளி துரத்துச்சிங்க, என் நண்பனோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கனவு உலகத்தை நான் அங்க பார்த்து கொண்டிருந்தனால தான் விழிப்பு நிலையில வந்து நான் அதை சொல்ல முடியுது. அப்ப கனவு உலகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க விசாரம் பண்ணி பாருங்க. அந்த ஆன்மா தான், அந்த அறிவு தான், சுயம் பிரகாச அறிவு பார்த்து கொண்டிருக்க அந்த கனவு நிலைய. அதை வந்து உலக வெளி விவகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது சொல்லுது, கனவு கண்டா அப்படின்ட்டு. இப்ப இந்த விழிப்பு நிலை உலகத்தையும் அதுதான் பார்த்து கொண்டிருக்கு. அந்த சுயம்பிரகாச அறிவு, தூய அறிவு தான் இந்த விழிப்பு நிலை உலகத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்சர்வர், விட்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இது என்ன பண்ணுது, இந்த உலகத்தை அப்படியே வெற்று பார்வை சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மை இல்லை, கற்பனை உலகம், அப்படியே வெள்ளை திரையில ஓடிக்கிட்டு இருக்கிற படம். ஆனா நம்முடைய மனது விசாரத்துல ஈடுபடும் போது, ஒத்துக்கொள்ளுங்க போது, நமக்கு அடுத்தது என்ன சொல்ல வருது, சரி அப்ப நீ அடுத்து இதுக்கு போ, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போப்பா அப்படிங்குது. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போன உடனே அங்கேயும் நமக்கு என்ன நடக்குது, நான் என யாரு, நான் ஆணா பெண்ணா, நான் எந்த மொழி பேசுபவன், நான் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா, எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே தெரியாம நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற எனக்கு அந்த தூக்கம் கலைந்து விழிப்பு நிலை உலகத்துக்கு நான் திருப்பி வரும்போது நான் நல்லா தூங்கணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியுது இல்லையா. நான் நன்றாக உறங்கினேன், ஆழ்ந்து உறங்கினேன், நிம்மதியாக உறங்கினேன் அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப நன்றாக உறங்கினேன், ஆழ்ந்து உறங்கினேன், அமைதியாக உறங்கினேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆனந்த நிலையும், அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலையும் அதே ஆன்மா தான் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு, அந்த அறிவு தான் சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த அறிவு சொல்லுது, அந்த இடத்துலயும் நான் இந்த மாதிரி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அதை தன்னுடைய சுயத்தை அங்கே சுட்டி காட்டுது, நான் இருக்கிறேன்ங்கிற அந்த சொரூபத்தை சுட்டி காட்டுது. அப்ப இத்தனை விஷயங்களும் அந்த ஆன்மாவிற்கு வேறாக இல்லவே இல்லை. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அறியாமையினாலே இந்த உலகத்தை உருவாக்கி கொண்டு இந்த உலகம் இருப்பது போல கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த அஜ்ஞானத்தை தான் இங்க ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா உபாதான காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறியாமையை உபாதான காரணமாக இங்க சொல்லி, அந்த உபாதான காரணமே அழிந்து விட்டால் இந்த உலகமும் அழிந்துவிடும். அப்ப ஜகத்திற்கு உபாதான காரணமாக அங்கு பிரம்மம் இல்லை, ஆனால் அஜ்ஞானம் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, பானை செய்வதற்கு முன்பு இருக்கின்ற உருண்டை செய்யப்பட்ட களிமண் தான் அஜ்ஞானம், அதுதான் ஜகத் தோற்றத்திற்கு காரணம் என்று ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சொல்றார். எப்படின்னா, இப்ப நான் ஒரு பானை செய்வதற்கு முன்னாடி அந்த களிமண்ணை எடுத்து அந்த பானையாக செய்வதற்கான ஒரு உருண்டையை பிடிச்சு வைக்கிறோம், ஒட்டுமொத்த களிமண்ணுடைய அந்த உருண்டை தான் பானையாக மாறப்போகுது. அது மாதிரி நம்முடைய அறியாமை தான் இங்கு உலகமாக மாறப்போகுது. அப்ப நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அஜ்ஞானங்கள் மூலமாக இந்த உலகம் நமக்கு விரியுது, அதனால இந்த உலகம் காட்சியாகிறது. அந்த களிமண் உருண்டையிலிருந்து எப்படி பானை வந்ததோ அது போல நம்முடைய அஞ்ஞான விஷயங்கள் தான் இங்கு உலகமாக காட்சியாகிறது, அதுதான் இந்த ஜகத்தின் தோற்றத்திற்கு காரணம் என்பதாக ஒப்பிட்டு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த மாயை வந்து மாறுகின்ற உபாதான காரணம், பிரம்மன் மாறாத உபாதான காரணமாக இருக்கின்றது என்று அந்த இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்கு ஒப்பிட்டு காட்டுறார். உபாதானம் பிரபஞ்சசிய மிருத் பாண்டசியேவ கத்தியதே, அந்த களிமண்ணானது எப்படி ஒட்டுமொத்த பானை உண்டாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதோ அது போல இங்கு அஜ்ஞானம் தான் இந்த உலகம் உண்டாகுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ களிமண் பானைக்கு உபாதான காரணம் களிமண்ணே என்பது போல இங்கு இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் நம்முடைய அறியாமை என்பதாக இந்த 94வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 95ல் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். யதா ரஜ்ஜும் பரித்யக்ன சர்ப்பம் கிருக்னாதி வை பிரமாத் தத்வத் சத்தியமவிஞ்ஞாய ஜகத் பசியதி மூடதிஹி. எவ்விதம் கயிற்றை விட்டுவிட்டு மதிமயக்கத்தினால் பாம்பை பார்க்கின்றானோ அதுபோல சத்தியமாக உள்ள பரபிரம்மத்தை அறிந்து கொள்ளாமல் மதிமயக்கத்தினால் இந்த உலகத்தை சத்தியமாக பார்க்கின்றான் அப்படின்னு இந்த இடத்துல 95வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார், ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுறார். கடந்த ஸ்லோகத்துல பார்த்தா அதே விளக்கம்தான். இப்ப நம்ம 94வது ஸ்லோகம் சொல்லும் போது இந்த பாம்பு கயிறு கொண்டான விளக்கம் தெளிவா கொடுத்துட்டேன். அஞ்ஞானம் காரணமாக மங்கிய வெளிச்சத்திலே கயிற்றை பாம்பாக கற்பிதம் பண்ணிக்கிட்டு பாம்பு பாம்புன்னு பதறுகின்றவனுக்கு எப்படி ஞானம் வந்தது, அந்த மங்கிய வெளிச்சத்திலே ஒரு புறத்திலிருந்து ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை போட்டு காட்டி பாம்பா கயிறாங்கிறத உறுதிப்படுத்தும் போது அந்த வெளிச்சத்தின் உதவியின் மூலமாக இல்லை இல்லை அது பாம்பல்ல கயிறு தான் அப்படின்னு ஒரு தெளிந்த ஞானத்துக்கு அவன் வந்தானோ, அது மாதிரி இப்ப இந்த பிரம்மனை தெரியாமல் இந்த உலகத்தை உண்மையாக பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு இங்க சாஸ்திர ஞானத்தினாலே, இங்க நம்ம இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களின் மூலமாக ஆன்மவியல் பாடங்களின் மூலமாக அந்த மனதிற்கு ஒரு புரிதலை கொடுக்கிறோம். அப்ப அந்த புரிதலை மனம் பெற்றுக்கொண்ட பிறகு அது உண்மைத்தன்மையை அறிந்து கொள்கிறது, இங்கு உலகம் இல்லை, இந்த உலகம் அந்த அறிவின் மீது ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அது போல பரமனின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அங்கு பரமன் மட்டும்தான் இருக்கிறான், இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் மித்தியா, ஜகத் மித்தியா, அந்த பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்பதாக இங்கு 95வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப அங்க எப்படி கயிறு மட்டும்தான் சத்தியம், பாம்பு வந்து மித்தியா, அது மாதிரி இந்த இடத்துல உலகம் மித்தியா, பிரம்மம் மட்டும் சத்தியம். அப்ப இந்த பார்வையை வந்து வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லுதா, இந்த மாதிரி கயிறு பாம்பு உபதேசத்தை வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லுதானா, இல்லை திருமூலரும் சொல்றாருன்னு நான் ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதுதான் திருப்பி திருப்பி அந்த திருமந்திரத்தையே எடுத்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப இங்க என்ன, இந்த இடத்துல இந்த திருமந்திரத்தினுடைய அருமையான விளக்கம், பரமா பார்த்தா உலகம் தெரியாது, உலகமா பார்த்தா பரம் தெரியாது. அப்ப கல்லா பார்த்தா கடவுள் தெரிய மாட்டார், கடவுளாக பார்த்தால் கல் தெரியாது. அப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய மனம், இதுதான் இங்க விஷயமே. அப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை வைத்துக்கொண்டு அது அப்படித்தான் சாதிக்கிறது யாருடைய குற்றம்? கயிற்றை பாட்டுக்கொண்டு பாம்பு பாம்புன்னு பதறது யாருடைய குற்றம்? கயிற்றினுடைய குற்றமா? கயிற்றினுடைய குற்றம் கிடையாது, கயிற்றை பாம்பாக பார்க்கின்ற நம்முடைய குற்றம். அது நம்முடைய மனம் கற்பித்துக்கொண்ட தவறான புரிதல். அது மாதிரி இங்க இந்த உலகத்தை பார்த்து விட்டு உண்மையாக பாவிப்பது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம். அப்ப இந்த உலகம் யார் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? பரமன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பரமன் மட்டும்தான் இருக்கிறான்னா இந்த உலகம் மறைந்து விடும். கயிறு மட்டும்தான் இருக்கிறது என்றால் பாம்பு காணாம போயிடும். பாம்பு காணாம போயிடுச்சுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பாம்பு அங்க வந்து வரவும் இல்லை போகவும் இல்லை, அங்க கயிறு மட்டும்தான் இருக்குது. பாம்பு வந்ததாகவும் போனதாகவும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனதின் கற்பனை. அப்ப மனம் பாம்பு வந்ததாக பயப்படுவதற்கும், அது பாம்பு அல்லப்பா அது கயிறு தான் நிரூபிப்பதற்கும் நம்ம எத்தனையோ வேலையை செய்ய வேண்டியிருந்தது. புறத்திலிருந்து டார்ச் லைட்டை கொண்டு வந்து காட்ட வேண்டியிருந்தது, அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது, இவ்வளவு வேலைகளை அந்த இடத்துல செஞ்சு மனதிற்கு ஒரு புரிதல் கொடுத்து, இல்லை இது பாம்பு அல்ல கயிறு தான் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அப்பாடா கயிறு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவன் கிராஸ் பண்ற மாதிரி, இங்க இந்த உலகம் உண்மை இல்லை அப்படிங்கறத நிரூபிப்பதற்கு அதே மனதிற்கு புரிதல் கொடுத்து அந்த மனதை நம்ம மேல்நிலை பரிமாணத்துக்கு கொண்டு வந்தோம்னாதான் அந்த மனம் வந்து இந்த உலகத்தை மறைந்து அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொள்ளும். அது வரைக்கும் இந்த மனசு இறைவனை ஒத்துக்கவே ஒத்துக்காது, இந்த உலகத்தை தான் ஒத்துக்கும். அப்ப இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம நல்ல புரிதலுக்கு வந்து இப்ப நம்ம எதை பிடிக்கணும்? அந்த அறிவை, ஆன்மாவை பிடிக்கணும். இந்த விவகாரத்துக்குள்ள போய் உண்மைன்ட்டு இந்த உலகத்து விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தேரவே முடியாது. கயிற்ற பாம்புன்னு பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா உங்களுக்கு எது தடுக்குது? கயிற்றன் மீது ஏற்றி வைத்த பாம்பு தடுக்குது. ஏன்னா அங்க பாம்பு தெரிகிறதுனால போக மாட்டேங்கிறோம், ஐயோ பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம அந்த இடத்துல விஷயம் தெரிஞ்சு அது கயிறு தான் பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இங்கேயும் விஷயம் தெரிஞ்சு இது உலகம் அல்ல பரமன் தான் தெரிஞ்சுட்டா வந்த வேலை முடிஞ்சுது. அப்ப இதற்குத்தான் இந்த சாஸ்திரம் இவ்வளவு விளக்கங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது, இதற்கான எத்தனை பாடத்திட்டங்களை நடத்த வேண்டியதா இருக்குது, ஒவ்வொரு விதமான புரிதல் மனதிற்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் உடனே மனம் ஏத்துக்காது, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்ட மனசுக்கு பக்குவமா தான் இதை புரிய வச்சு அது தெளிந்த அறிவுக்கு வர்ற வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் செதுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சிற்பம், அழகான சிற்பம் உண்டாகணும்னா நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானே செதுக்க வேண்டியதா இருக்கு. உடனே அழகான கடவுள் சிலையை உண்டாக்க முடியுமா? அது ஒளியில வச்சு பல நாட்கள் அவர் வேலை செய்வாங்க, மாத கணக்கில் வேலை செஞ்சு அதை அழகா செதுக்கி எடுத்தா தான் அழகான சிற்பம் வரும். அது மாதிரி இந்த மனம் என்கிற விஷயம் கூட அப்படிதான், அழகான ஒரு பக்குவத்துக்கு வரணும், புரிதலுக்கு வரணும்னா அதற்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டாம், தெளிவான புரிதலை கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த ஞானம் வரும்போது மட்டும்தான் அந்த மனம் அதில் ஒப்புக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இங்கே மகான்கள் நமக்கு பல ஓமானங்களை கையாண்டு விளக்கம் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அடுத்தது 96 என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ரஜ்ஜு ரூபே பரிஞ்ஞாத்தே சர்வ பிராந்திர்ண திஷ்டதி அதிஷ்டானே ததா நாத்தே பிரபஞ்சகா சூன்யதாம் பிரஜேத். 96 என்ன சொல்றாருன்னா, கயிற்றின் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது பாம்பினுடைய தோற்றம் அதில் இருக்காது. அதுபோல இந்த உலகத்திற்கு ஆதாரமாக உள்ளதை அறியும் போது இந்த முழு உலகமும் இல்லாமல் போய்விடுகின்றது அப்படின்னு ரொம்ப அருமையா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். அதுக்குதான் இந்த மாதிரி நான் இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவுக்கு வரணும், ஒரு புரிதலுக்கு வரணுங்கிறது தான் இங்க நான் மீண்டும் மீண்டும் எப்படி உங்களுக்கு அந்த மனசனுடைய பிரச்சனைகளை புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ கயிற்றின் தன்மையை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் ஆகுது? பாம்பு மறைஞ்சி போகுது, பாம்பு அங்கே கிடையாது, கயிறு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட அங்கே வந்துடுது. அப்போ அது மாதிரி இங்கே உலகம் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு எப்படி வரும்னா, அந்த மனதிற்கு அந்த அஜ்ஞானம் எப்படி பாம்பாக பார்த்து கொண்டிருந்த அஜ்ஞானம் அந்த அறியாமை நீங்குதோ, அது மாதிரி இங்கே உலகமாக பார்த்து கொண்டிருக்கிற அறியாமை நீங்கணும். அப்போ நான் இதற்கு என்ன உங்களுக்கு ஓமானத்தை கொடுத்தேன் அல்லது ஷார்ட் மெத்தடு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தை தனித்த மனமாக பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உரிமைகள் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட? அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை அங்கிருந்து மீண்டு வரத்துக்குண்டான வழியை நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன்? இப்போ நான் தனித்திருக்கிறேன், இறைவன் வேறாக இருக்கிறான் அப்படின்னா அங்கே உரிமைகள் வந்துடும். அப்போ நான் ஒரு மனம், இறைவன் ஒரு மனம், தனித்த மனம். அப்போ அவனுக்கு நான் தாசன், அவன் எனக்கு தலைவன் அப்படிங்கிற டுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் நாம் அந்த அறிவு பொருளாக மாறவே முடியாது. அந்த ஏக்கத்தன்மை நம்மக்கிட்ட வரவே வராது. ஆன்ம ஞானம் உண்டாகவே உண்டாகாது. ஆன்ம ஞானம் உண்டாகாமல் நம்ம அந்த ஆன்மாவை அறிய முடியாது. அப்படி அறிய முடியாத நிலையில என்ன ஆகும்? இந்த மனசு அஜ்ஞானத்தினாலே மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும், உடம்பு எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறிக்கணும், போதும், இந்த மரண ஜனனத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா, அது இந்த மனதை தான் நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது. மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ, மனதை கட்டுப்படுத்துவான தியான பயிற்சி பண்றதுனாலயோ மனம் மாறிடுமானா, ஒரு மாற்றமும் நடக்காது. ஏன்னா இதெல்லாம் மனம் வந்து மேலும் மேலும் ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறும். நீங்கள் எதை அந்த மனதிற்கு புதுசாக கொடுக்குறீங்களோ அதில் போய் மாட்டிக்கும். ஏன்னா மனதை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டா தான் மனமே இருக்கும். மனம்ங்கிறது உண்மையிலே இல்லை. மனம்ங்கிறது எப்போ வருது? ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா மனம்ங்கிறது உண்டாகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனதை பற்றிய முக்கிய புரிதல் என்ன வரணும்னா, மனம் என்று உண்மையில் ஒன்று இல்லை, ஆனால் எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியா நம்மகிட்ட இருக்கணும். அப்போ எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தால், இப்போ நான் ஜபம் பண்ணுறேன், எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும், ஓம் முருகாங்கிற தியானத்தை நான் டெய்லி ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஓம் முருகாவை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. காரணம் என்ன? அங்கே வந்து மைண்டு வந்து ஜபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மனம் தன்னை பக்தனாக பாவிக்கும், நான் முருகர் பக்தனாக பார்த்திக்கும், முருகன் தனக்கு வேறாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கும். கற்பனை பண்ணிக்கிட்டு முருகனை ஜபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். என்ன நடக்கும்? ஜபம் பண்றதுனால ஒரு அமைதித்தன்மை வரும் மனதிற்கு. எப்போ அந்த ஜபம் பண்ற வரைக்கும் தற்காலிகமா ஜபம் கலைந்து விவகாரத்துக்குள்ள வந்த உடனே நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெளி விவகாரத்துக்குள்ள அதை விட ஃபோர்ஸா வேலை செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கும், எல்லாரும் ரகல பண்ணும். நீ என்ன எனக்கு சொல்றது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஈகோவில் ஆடும். இதெல்லாம் மைண்டினுடைய ரியாலிட்டி. அப்போ இந்த பேசிக் நாலேஜ் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம இந்த மைண்டினுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த மனதை அடக்குவதற்கான பயிற்சி முறைகளோ முயற்சிகளோ செய்வது வீண். அப்போ இந்த மனதிற்கு புரிதலை தான் கொடுக்கணும். அப்போ இந்த மனதிற்கு பயிற்சிகள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, மனதிற்கு நீ யாருங்கிறத காட்டி கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த கயிற்றுக்கு வந்து பாம்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற மனதை மாற்றி எப்படி அது கயிறு தான் புரிய வைக்கிறோமோ, அது மாதிரி இந்த உலகத்தை உண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள இவ்வளோ ஆர்வம் காட்டுது இந்த மனசு. அப்போ இந்த உலகம்ங்கிறது உண்மையில் அந்த பரமனுக்கு வேறாக இல்லைங்கிற புரிதல் உங்களுக்கு எப்போ வரணும்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும் போது தான் வரும். அப்போ ஞானம்ங்கிறது என்னன்னா, இங்கே இது மாதிரி விஷயங்களை நம்ம சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து படிக்கும்போது இங்கே வேதாந்த சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக கொடுத்துருது. என்ன சொல்லுதுன்னா, இங்கே பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்து மித்தியா அப்படிங்கிற மகாபாக்கிய உபதேசத்தின் படி இந்த உலகம்ங்கிறது இல்லை, தோன்றி மறையக்கூடியது. ஆனால் அந்த உலகம் யாருடைய அதிஷ்டானத்திலே தோன்றுது? பரமனின் அதிஷ்டானத்திலே, பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே தோன்றி மறைகிறது. அப்போ பிரம்மம் அங்கே அவருடைய ஆற்றலாக இங்கே இந்த உலகம் பரிணமிக்குதுங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்துட்டா, அப்போ பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகம், அவருடைய நிழல் தான் இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அந்த பிரம்மத்துக்கு வேறாக அந்த நிழல் இல்லை, அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் நிழலும் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நிழலை நீக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ நீக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த புரிதலில் அந்த பிரம்மத்தை மூலத்தை பிடிச்சிட்டோம்னா இந்த உலகம் மறைந்து பிரம்மம் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கயிறு பாம்பு தான் திருப்பி இந்த இடத்துல நம்ம புரிதல் கொண்டு வரணும். கயிறு பாம்பு எப்படி புரிதல் கொண்டு வரணும்னா, கயிற்றின் மீது போய் பாம்பு ஏறி உக்காந்துக்கல, அங்கே உண்மையான பாம்பெல்லாம் வரவே கிடையாது. மனம்தான் அந்த மாதிரி பாம்பு இருக்கதா கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாம்பை பற்றி ஏற்கனவே ஒரு தெளிவு அந்த மனதிற்கு இருந்ததுனால அந்த இடத்துல பாம்பை ஏத்தி வச்சுக்கிட்டு கயிறை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பாயிண்ட் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, இப்போ கயிறுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அனுபவம் எனக்கு இருக்குங்க, பாம்புங்கிற விஷயத்துலையும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. அதனால நீங்க கயிறு பாம்புங்கிற ரெண்டு விஷயத்த ஒப்பீடு செய்து பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா பாம்புங்கிற ஒரு விஷயத்த நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன் கயிற்றை பார்த்து. அப்ப நீங்க அந்த கம்பாரிசனை சொல்லி இல்லை அது கயிறு தான் லைட்டை போட்டு காட்டிட்டீங்க. ஆனா பிரம்மம்ங்கிற விஷயத்துல எனக்கு புரிதலே இல்லையே, அப்ப பிரம்மம்ங்கிற விஷயமே எனக்கு தெரியாத போது இந்த பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னா அந்த பிரம்மமே எனக்கு தெரியாத போது நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போதுதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப புற நாலேஜா வெளியிருந்து நீங்க ஒரு நாலேஜை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, என்ன மாதிரி நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க, கயிறுங்கிற ஒரு விஷயத்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இதுதான்ப்பா கயிறுன்னு சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் பாம்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சின்ன வயசுல நம்ம கயிற்றையும் பாம்பையும் தனித்தனியா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் கொஞ்சம் பெரியவனான உடனே அந்த பாதையில போகும்போது அந்த மங்கி வெளிச்சத்துல அங்க கயிறு கிடக்கிறத பாம்பா நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த பிரச்சனை அது. ஆனா நமக்கு கயிறை பத்தியும் தெரியும் பாம்பை பத்தியும் தெரியும், அதனால நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக பயப்படுறோம். அந்த இடத்துல இந்த புரிதல் நமக்கு எப்படி வருது, ஒரு டார்ச் லைட் மூலமா புரிதல் வர்ற மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இப்போ இந்த உலகமாக பார்த்து கொண்டிருக்கிறாய் இல்லையாப்பா, இந்த உலகம் உன்னுடைய அனுபவத்துக்கு வருது. இப்ப நீ பார்த்து கொண்டிருக்கிற உலகம் எல்லாம் உன்னுடைய அனுபவத்துல இருக்கு. உன் முன்னாடி உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, உன்னுடைய குழந்தைகள் இருக்கு, உன்னுடைய சொத்து பத்து இருக்கு, சுகபோகங்கள் இருக்கு, இதெல்லாம் உன்னுடைய அனுபவத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்துல உண்மையா பாக்குற. ஆனா பரமன் உன்னுடைய அனுபவத்துக்கு வரல, அதனால நீ பரமன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அனுபவத்துக்கு வருகின்ற இந்த உலகம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது சாஸ்திரம். எப்படி கேட்குதுன்னா, இப்ப கயிற்றை பற்றிய ஒரு புரிதலும் பாம்பை பற்றிய ஒரு புரிதலும் உன்னிடத்துல இருக்கிற புத்தி சக்தியினால் தானே நீ இதை இதை பகுத்து புரிந்து கொண்டாய், பிரித்து பார்த்து புரிந்து கொண்டாய், இது கயிறு இது பாம்பு இது ஜடம் இது உயிர் பொருள் அப்படின்னு ரெண்டு வித்தியாசத்தை நீ புரிந்து வைத்துக் கொண்டாய். அந்த ஜடமான கயிற்று மீது இந்த பாம்பு ஏறி உக்காந்துட்டா அந்த உயிர் பொருள் அங்க வந்ததுனால பயம் வருது. இங்க அப்படியே ரிவர்ஸ் சொல்லுது சாஸ்திரம், அந்த உயிர் பொருள் மட்டும்தான் உண்மை, பிரம்மம் மட்டும்தான் இங்க சத்தியம், ஆனா இந்த ஜகத்து மித்தியா, இது வந்து இருப்பது போல இருக்கு ஆனா உண்மையில் இல்லை, தோன்றி மறைகிறது. நம்முடைய பார்வையில இது உண்மையா தெரியுது, பரமன் உண்மையா தெரியல. அப்ப இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எப்படி அங்க உன்னுடைய புத்திசக்திக்கு இந்த விசாரத்தை பண்ணி அம்மா சொல்லி கொடுத்ததை வச்சு பாம்புக்கும் கயிறுக்கும் ஒரு தெளிவு கொண்டு வந்தியோ, அது மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கோ. சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க எந்த ஒரு விஷயமாகட்டும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் அந்த அறிவாற்றல் உன்னிடத்தில் தானே இருக்குது. இந்த உலகத்துல எது உனக்கு சொல்றதா இருந்தாலும், இது பாம்புன்னாலும் இது கயிறுனாலும் அதை யார் புரிஞ்சுக்கிறான், நீ தானேப்பா புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில இங்க சூன்யம்னு சொன்னா கூட நீ தான் புரிஞ்சுக்கிற, இங்க ஒன்றுமற்றது, இந்த உலகம் ஒன்றும் இல்லை, இந்த உலகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர நாலேஜை கூட நான் தான் புரிந்து கொள்கிறேன். அப்ப எதுவாக இருந்தாலும் நானே புரிந்து கொள்கிறேன்னா, அப்ப நான் எப்படிப்பட்டவன் பார்த்தா கடைசியில் அந்த அறிவே நான் தானுங்கிறது தான் இங்க விஷயமே. அதுதான் இங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தை இங்க குருமார்கள் நமக்கு எப்படி சொல்லி தராங்கன்னா, தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற உபதேசத்துல நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த அறிவாகவே நான் தான் இருக்கிறேன், அப்ப என்னுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க அறியப்படும் பொருள்கள் எல்லாம் இருக்கிறது, நான் பார்க்கின்ற இத்தனை விஷயங்களும் என்னுடைய அதிஷ்டானத்திலே விளைந்தவைகள். அப்ப அறிவாகிய நான் இருப்பதினாலே அறிகின்றவனாக மனம் இருக்கிறது, அப்ப அறிகின்ற மனதின் மூலமாக அறியப்படும் பொருட்கள் இருக்கின்றன. அப்போ அறிவாகிய நான் இருப்பதினாலே அறிபவனாகிய மனமும் அறியப்படுகின்ற இந்த உலகமும் விரிகிறது. அப்ப அறிவு இல்லாவிட்டால் இங்க அறிபவனும் இல்லை அறியப்படும் பொருட்களும் இல்லை. அப்ப இங்க சோர்ஸ் எங்க இருக்குது, அறிவாகிய நீதான் சோர்ஸ், நீதான் அதனுடைய மூலம். அப்ப நீயே யார் என்று உன்னை தெரிந்து கொண்டால், எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படிங்கிற அதே உபனிஷத்துடைய மகா வாக்கியத்தை நாம் இங்க எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அப்ப இத்தனையும் அறிகின்ற அறிவாக நானே இருக்கின்றேன், என்னுடைய அதிஷ்டானத்திலே தான் அறிபவனாகிய மனம் வெளிக்கிளம்பி அறியப்படும் பொருள்களை படைக்கிறது. எப்படி படைக்கிறது, அம்மா சொல்லி கொடுக்கறதுனால, இது பானை இது மண்ணு இது யானை இது பாம்பு இது கயிறு அப்படின்னு வெளியிருந்து எனக்கு என்னென்ன விஷயங்களை ஏற்றி வைக்கின்றார்களோ அத்தனையும் அறிபவனாக என்னுடைய மனமே யாருடைய அதிஷ்டானத்தில் இருக்கு, என்னுடைய அதிஷ்டானத்திலேயே ஏற்றுக்கொண்டு, அப்ப நானே மனமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன், அறிவாக என்னுடைய அதிஷ்டானத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் போதுதான் அதை பகுத்தறிகிறேன், அதே மனதின் அடுத்த பரிமாணமாகிய புத்தி சக்தியிலே பகுத்து பிரித்து பார்க்கிறேன், இது பாம்பு இது கயிறு அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே என்னிடத்தில் இருப்பதினாலே இங்கு எனக்கு வேறாக எதுவுமே இருக்க முடியாது, அப்ப நான் மட்டுமே சத்தியம், பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை எடுத்து இவ்வளவு ஆழமாக சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போதுதான் இந்த பிரபஞ்ச படைப்பை சிருஷ்டி படைப்பே சொல்லுது, புருஷனாகிய நீ பிரகிருதியை எப்படி படைக்கிறன்னா உன்னுடைய அறிவின் அதிஷ்டானத்திலே நீ பிரகிருதியை படைக்கிற. அந்த பிரகிருதி எப்படி இருக்கு, அவ்யக்த நிலையிலே ஒடுங்கி இருக்கிறது, வெளிப்படாத விதையாக ஒடுங்கி இருக்கிறது. வெளிப்படாத விதை எப்படி, ஒரு ஆலமரத்தினுடைய விதை கடுகு சைஸ்ல கண்ணுக்கே தெரியாமல் ஒடுங்கி இருக்கிறது, ஆனால் அந்த விதையை எடுத்து நீங்க மண்ணுக்குள்ள வச்ச உடனே அது துளிர் விடுது பாருங்க, துளிர் விட்டவுடனே ரெண்டு ரெண்டு இலை வெளியே வருது, சின்ன காம்பு ஒன்று வருது, அப்புறம் அது பார்த்தீங்கன்னா செடியா மாறுது, அப்புறம் பெரிய மரமா மாறுது, மரமா மாறினோடே பல கிளைகள் பல இலைகள் பல காய்கள் பல கனிகள் அப்படியே பிரம்மாண்ட மரமாக ஆலமரம் விரியுது. அப்ப அவ்யக்த நிலையிலே ஒடுங்கி இருந்த அந்த சிறிய விதையாகிய ஆலமர விதையானது மிக பிரம்மாண்ட ஆலமரமாக விரிந்து காணப்படும் போது அந்த ஒரே விதையிலே இவ்வளவு விவகாரங்களும் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதா இல்லையா, இலைகளும் கிளைகளும் காய்களும் கனிகளும் அந்த மரத்தினுடைய தண்டும் அந்த பிரம்மாண்ட மரமும் அந்த சிறிய விதைக்குள்ளே தான் ஒளிந்து கொண்டிருந்தது, ஒடுங்கி இருந்தது, அதுதான் அவ்யக்த நிலை. அப்ப இந்த மனமானது அது மாதிரி தன்னுள்ளே ஒன்றுமற்ற தன்மையில இருந்த மனமானது இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை விரித்து கொண்டது. அப்படி விரித்து கொள்ளும் போதுதான் இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுது நமக்கு. என்னென்ன விவகாரங்கள் உங்களுக்கு நீங்க மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, என்னென்ன புதுசு புதுசா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தனையும் மனதினுடைய விரிவு தான். அப்ப இவ்வளவு மனம் விரித்து கொண்டு இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை படைத்து கொண்டு இந்த உலகம் இருப்பதாக கற்பனை செய்கிறது. ஆனா அதனுடைய மூலம் எது, அந்த அறிவு தான். அதே மாதிரி அவ்வளவு பிரம்மாண்ட ஆலமரம் வளர்ந்து விரிந்து காணப்படுது இல்லையா, அந்த ஆலமரம் திருப்பி எங்க திரும்புது, மீண்டும் அந்த விதைக்கு தான் திரும்புது. அந்த ஒரு ஆலமரத்திலிருந்து பலவேறு கிளைகள் இலைகள் கனிகள் காய்கள் நிறைய வந்தாலும் மீண்டும் அதிலிருந்து அத்தனை விதைகளும் உருவாகி அது எப்படிப்பட்ட விதையிலிருந்து வெளிப்பட்டதோ அதே விதையை பல மடங்கு திருப்பி கொடுக்குது அந்த ஆலமரம். என்னுடைய மூலம் இந்த சிறிய விதை தான், கண்ணுக்கு தெரியாத கடுகு அளவில் நான் இருந்து வந்தேன், ஆனா அந்த விதையே நான் இத்தனையும் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்கிற பிரம்மாண்ட தன்மையை அதை வெளிப்படுத்தி மீண்டும் அது விதைக்குள்ளேயே போய் அந்த மரம் ஒடுங்கி விடுவது போல விரிந்து காணப்படும் போது பல விதைகள் வந்து விட்டது போல நாம் பார்ப்பதற்கு இருந்தாலும், ஆனா அந்த ஒரு விதையின் மூலம்தான் பல விதைகள். இந்த பாயிண்ட் நல்லா புடிச்சுக்கணும், அந்த ஒரு விதையின் மூலம்தான் பல விதைகள் என்பது போல இங்கு பிரபஞ்ச மனமாகிய ஈஸ்வரனுடைய ஒரு மனதின் விதைகள் தான் இத்தனை மனங்களும். அப்ப நீங்க நானு எல்லாம் யாருன்னா அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை மனங்களும் தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்கிறது, நான் வேறு அவன் வேறு என்ற தனித்துவப்படுத்திக் கொள்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு விதையிலிருந்து வந்த பிரம்மாண்ட ஆலமரத்திலே அத்தனை காய்களும் கனிகளும் கிளைகளும் இருக்கிற மாதிரி அதுலேயே நிறைய விதைகள் வந்தது இல்லையா, அத்தனை விதைகளும் எதனுடைய மூலம், அந்த ஒரே ஒரு கடுகு சைஸ்ல இருந்த ஒரு விதையின் மூலத்திலிருந்து அத்தனை விதைகள் உண்டானது போல ஒரே ஒரு மூலமாகிய பரமனின் காஸ்மிக் மைண்டிலிருந்து அந்த யூனிவர்சல் மைண்டிலிருந்து இத்தனை மைண்டும் தோன்றி இருக்கிறது. அப்ப இத்தனை மனங்களும் அந்த தூய அறிவாகிய பரமனின் அதிஷ்டானத்திலே விரிகின்றது. அந்த விரிவுக்கு மிக மிக மூல காரணம் அந்த அறிவே தான். அந்த அறிவே அறிபவனாக வரும்போது ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். பிரபஞ்ச மனமாக வரும்போது அவன் ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வர தன்மையிலே இந்த உலகம் விரியுது. அப்ப இதுக்குதான் நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட் எப்படி சொல்றேன்னா, நீங்க அந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ள போகும்போது பக்தியில போய் இறைவன் எனக்கு தலைவன் நான் அவனுக்கு தாசன்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா நீங்க வேறு இறைவன் வேறுங்கிற இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இறைவன் அடைய முடியாது, அந்த அறிவு கிட்ட திரும்ப முடியாது, மூலத்துக்கு போக முடியாது. இப்ப அந்த ஆலமர விதைகளுக்கெல்லாம் அந்த சின்ன மூலமான விதையிலிருந்து நான் இத்தனை விதைகள் வந்தோன்னு தெரியுமா, என்னைக்குமே தெரியாது, ஏன்னா அதுகளுக்கு அந்த பகுத்தறிவு தன்மை இல்லை. ஆனால் நாம் எப்போ மனித அறிவுக்குள்ள வந்தோமோ அப்போ நம்மிடத்துல பகுத்தறியும் தன்மை இருப்பதினாலே இது மாதிரி ஞான விசாரத்தில் நம்ம ஈடுபட்டு பகுத்தறியும் போது, ஓ அந்த ஆதி மூலத்திலிருந்து நான் வெளிப்பட்டேன், அந்த ஆதி மூலம் எது, அந்த தூய அறிவிலிருந்து நான் மனமாக வெளிப்பட்டு இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை நான் படைத்து கொண்டேன். அப்போ அந்த காஸ்மிக் மைண்டில் தான் இத்தனை மனங்களும் பிரதிபிம்பிக்கிறது, இத்தனையும் விரிந்து காணப்படுகிறது. அப்போ இத்தனை விரிவுக்கும் ஆதாரம் அந்த பரமனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், இந்த ஞானத்தோட தன்னை நம்ம இழக்கணும். இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு இந்த தெளிவுல இப்ப நான் என்னுடைய தனித்துவமான மனதை இந்த தனித்துவமான மனதுக்கு சாஸ்திரம் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? விஎஸ்டி மனம்னு பேரு. ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனதுக்கு என்ன பேர் தெரியுமா? சமஷ்டி மனம்னு பேரு. ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் ஆகிய சமஷ்டி மனத்தை வந்து ஈஸ்வரன் சொல்றோம். அந்த ஈஸ்வர மனம் எங்கிருந்து வந்தது? அது பரமனின் ஆற்றல், பரமனின் சக்தி. அந்த சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றலாம். நியூட்டன் லா. அது அப்படியே சாஸ்திரத்தை எடுத்துதான் நியூட்டன் லாவே வராரு, ஏன்னா இதுதான் பிரமாணம். நியூட்டன் அதுக்கு பின்னாடி தானே வந்தாரு. நம்முடைய சாஸ்திரம் எப்ப வந்தது? அப்ப அந்த ஞானத்தை எடுத்து எப்படி இவர் கொண்டு வந்தாருன்னா, இவருக்குள்ள மலர்ந்தது, நியூட்டன் கிட்ட மலர்ந்தது. அது உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மலர வேண்டிய விஷயம். அதை நீங்க சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா ப்ரூவ் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தெளிவு ஒரு ஞானம் உங்கிடத்துல மலர வேண்டும், உங்களிடத்துல மலர வேண்டும். அந்த மலர்வதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய மனம் தனித்துவமாக இருக்கின்ற வரைக்கும் அந்த வாய்ப்பு உண்டாகாது. அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக மாறும்போது தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அப்போ அந்த பிரபஞ்ச மனமாக மாறும்போது ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்தீங்கன்னா, இப்போ நீங்க தனித்துவ மனம்ங்கிற தனித்துவத்தை இழந்து விட்டீங்கன்னா, இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக நீங்க மாறிடுவீங்க இல்லையா? அந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ள வந்தா தான், அந்த காஸ்மிக் மைண்டுடைய ரூட் காஸ் எது, சோர்ஸ் எது, அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தா அதுதான் பிரம்மம், அதுதான் பரமன், அதுதான் தூய அறிவு. அதை பிடிச்சிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சது. ஆனா அந்த பரமனை, அந்த தூய அறிவை, ஆன்மாவை நீங்க எப்ப பிடிக்க முடியும்னா, அதுக்கு தான் க்ளூ, இண்டிவிஜுவல் மைண்ட்ல நாட் பாசிபிள், என்றைக்குமே முடியாது. அது ஒன்லி யூனிவர்சல் மைண்ட்ல தான் பாசிபிள் ஆகும். ஏன்னா யூனிவர்சல் மைண்ட் தான் டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் பிரம்மன். அப்ப நேரடியா பிரம்மனுடைய பிரதிபிம்பம் யூனிவர்சலா தான் இருக்குது. ஆனா அந்த யூனிவர்சல்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்ட். அதாவது ஒரு கடல்ல இருந்து பல நீர்த்துளிகள் வெளிப்பட்டதுனால அது கடலுக்கு வேறாக மாறிவிட முடியுமா? இருக்கின்ற கடல் நீர் ஒரே நீர் தான், ஆனா அந்த கடலில் உண்டாகின்ற அலைகளின் மூலமாக தெரிக்கின்ற பல்வேறு நீர்த்துளிகளும் நீர் குமிழிகளும் தன்னை தனித்தனியாக பாவித்துக் கொள்வதனாலே அவைகள் கடலுக்கு வேறாக மாறிவிடுமா? மாறிவிட முடியாது. அவைகள் கடலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கடல் நீரை சார்ந்ததுதான் அது. ஆனால் அந்த பப்புள்ள இருக்கிற வரைக்கும் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு, நான் சின்ன நீர், எனக்கு இவ்வளவுதான் சக்தி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற யாருடைய குற்றம்? அந்த பப்புளுடைய குற்றம், அந்த நீர் குமிழியுடைய குற்றம். அது மாதிரி இங்க நான் என்னை தனித்துவப்படுத்தி கொண்டு, நான் கடவுள்கிட்ட இருந்து வந்தவன், எனக்கு ஒரு சக்தியும் இல்லை, நான் சாதாரண ஆளு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே தானே. இங்க மனம் புரிதல் இல்லாம தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவனை தலைவனாக பார்த்து கொண்டிருப்பது யாருடைய குற்றம்? கயிற்றை பாம்பாக பார்ப்பது யாருடைய குற்றம்? கயிற்றினுடைய குற்றமா? இல்லை இல்லையா, நம்முடைய குற்றம் தானே. அது மாதிரி இங்கு பரமனை தனக்கு வேறாக பார்ப்பதும் நம்முடைய குற்றம் தான். அப்ப நாம் தான் அந்த குற்றத்திலிருந்து விடுபட்டு உண்மை தன்மையை நம்ம உணர்வு பூர்வமாக தெரிந்து கொண்டோம்னா, இங்கு நம்மை பிரிக்கவே முடியாது, பரமனிடத்திலிருந்து எதையும் பிரிக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகம் உங்களுக்கு பரமனாக தெரியும். அப்பதான் அந்த திருமந்திரத்துடைய ஆழமான உட்பொருள் புரியும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், அது தெரிஞ்சிடுச்சுன்னா பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே உலகத்திலே அந்த பரமன் மட்டும்தான் தெரியுமா, அந்த பஞ்சபூதங்களும் மறைந்து போய்விடும். ஏன்னா பஞ்சபூதங்கள் தனித்தனியா இப்ப நமக்கு தெரியுது, அக்னி, நீர், நிலம், நெருப்பு எல்லாம் தனித்தனியா எப்படி தெரியுது உலகமாக பார்க்கிற வரைக்கும். பரமனா பாத்தீங்கன்னா எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். அப்ப இங்க எதையும் அவனிடமிருந்து பிரிக்க முடியாது. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சல் இஸ் கால்டு ஈஸ்வரா. அப்ப இது அப்படியே ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைவனாக நம்ம பார்க்கறதுல என்ன குற்றம்? ஒரு குற்றம் இல்லை. அப்ப யாரை இங்க விருப்பீங்க, யாரை இங்க வெறுப்பீங்க? இங்க விருப்பு வெறுப்புக்கே இடம் இல்லை. அப்ப எல்லாவற்றையும் அப்படியே வேடிக்கை பார்க்க சாட்சியாக, அந்த தூய அறிவாக, அந்த ஆன்மாவாக நம்ம நிக்கிறது தான் இங்க வந்த வேலையை முடிக்கிறதுக்குண்டான சமாச்சாரம். வேற எதை பண்ணாலும் மைண்டுடைய பிளே தான். அது பலவாறான பிளே பண்ணும். எப்படி இந்த கனவு உலகத்தை தனியா படைச்சுக்கிட்டு அங்க புலம்பிக்கிட்டு இருக்குதோ, அல்லது ஆழ்ந்த உறக்கத்துல போய் தன்னை மறந்து விடுதோ, அது மாதிரி இந்த விழிப்பு நிலை உலகத்தையும் உண்மையா நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்துட்டு மரணத்துல தன்னை மறந்துடும், அவ்வளவுதான். திருப்பி அடுத்த பிறவிக்கு வந்து உடம்பு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அப்ப இங்க மனமற்ற நிலைதான் பரமனை அறியக்கூடிய மிக முக்கிய நிலையாக பார்க்கப்படுது. அதற்கு நமக்கு மனதிற்கு புரிதல் தான் வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதற்கு தான் கயிறு பாம்பினுடைய ஓமானம் எல்லாம் இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த நம்ம 96வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல 97 இருந்து பார்க்கலாம். இது வந்து மனதனுடைய புரிதல்ல தான் இது சாத்தியமாகும் என்பதை கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.